சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 117 அத்தியாயம். ராணியின் மகுட அபிஷேகம். டைபீரியஸின் கணுக்கையும் மீறிய பெரும் கும்பலும் கோலாகலமும் புகாரை அந்த வைகரை ஆட்கொண்டது. பிற்காலத்தில் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகளே மெய்மறந்து இந்திர விழாவின் சிறப்பில் ஆழ்ந்து போனார் என்றால், யவனனான டைபீரியஸ் அந்த விழாவில் விமரிசையை கண்டு மெய்சிலிருத்ததில் வியப்பெண்ண இருக்க முடியும்? உதயமால் வரை உச்சி தோன்றி உலகு விலங்கு அவிர் ஒளி மலர் கதிர்பரப்பி, அதாவது உதயமலையில் உச்சியிலிருந்து கிளம்பி உலகத்தை விளங்க வைப்பதற்கென்ற தன் கதிர்களை பரப்பினான் கதிரவன் என்று இந்திர விழா ஊர் எடுத்த கதையை சிலம்பில் துவக்கும் இளங்கோவடிகள் கூரை வையாத நிலாமுற்றங்களையும் மான் கண் போன்ற சாளரங்களையும் உடைய மாட மாளிகைகளை கொண்ட மறு ஒரு பாக்கத்தையும் கோவிலின் வீதியும் கொடித்தேர் வீதியும் உள்ள பட்டின பாக்கத்தினையும் இருபால் பகுதியின் இடைநிலம் ஆகிய நாலங்காடி முதலியவற்றையும் சிறப்பித்து சொல்லி நாலங்காடி பூதத்தின் முன்பு நடந்த பல முதலியவற்றையும் இந்திர விழா சிறப்பினையும் கூறுகின்றார். மரகத மணியோடு வைரம் குயிற்றிய பவளத்திரல்கால் பைம்பொன் வேதிகை நடுநிலை மாளிகை கடைமுத்து யாங்கனும் கிம்புரி பகுவாய்கிளர் முத்து ஒழுகத்து மங்களம் பொறித்த மகரவாசிகை தோரணம் நிலைய மரகத மணிகளில் வைரக்கற்களை பதித்து பவளத்தினால் செய்யப்பட்ட அழகிய கால்கள் உடைய ரதத்திலே வழியிலே கிம்புரி சரிந்த கொம்புகளையும் முத்து சிப்பியையும் பிளந்து செய்த மகரத் தோரணங்களிடையே வீதிகளிலே இந்திரன் உருவம் ஊர்வலம் வருமாம். அந்த ஊர்வலத்தை தொடர்ந்து ஐம்பெரும் குழுவும் என் பேர் ஆயமும் அரசுக்குமரரும் பரதகுமரரும் கூடிய பெரும் கூட்டம் வருமாம். விரையும் ரதங்கள் வருமாம். களிற்றின் தொகுதி வருமாம். இப்படி இன்னும் பல பல வரும் என்று கனவு போல கதை சொல்கிறார் இளங்கோவடிகள். கடல் ஆடு காதையில் அவர் கண்ட வைகரை எழிலும் பிரமிக்கத்தக்கது. பணியார வகைகள் வண்ணச் சரந்துகள் முதலிய விற்பவர்கள் விலை கூறும் கூச்சலும் அவர்கள் கடை விளக்குகளும் அப்ப வணிகரின் குடத்தண்டு விளக்குகளும் மீனவர் படகுகளின் விடி விளக்குகளும் எங்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று சிலம்பாசிரியர் சிறப்பிக்கிறார். இத்தகைய சிறப்புகளை எல்லாம் கண்ட டைபீரியஸின் மகிழ்ச்சியும் கவலையும் கலந்தே அடைந்தான். இந்திர விழாவும் வீனஸ் விழாவும் கலந்தே நடந்தன. இந்திரனின் பொன் சிலையும் பவளத்தோரணையும் வீனஸின் பளிங்கு சிலையும் முத்துத்தேரையும் சூழ்ந்து பெரு மனித சமுத்திரம் கடலாடச் சென்றது. வீனஸுக்கு அருகே முளைத்த இன்னொரு வீனஸ் போல யவனராணி வெண்புறவிகள் பூட்டிய ரதத்திலே தோழியர் இருவர் பக்கத்தில் நிற்க தானே சேனங்களை கைப்பிடித்துச் சென்றாள். அந்த ரதத்துக்கு பின்னும் முன்னும் யவன வீரர்கள் உருவிய வாட்களோடு சென்றனர். சங்கமத்துறை சற்று தூரம் இருக்கையிலேயே மணலின் காரணமாக ராணி கீழே இறங்கினாள். தோழியரோடு துறை நோக்கி சென்றாள். காவலர் தொடர்ந்தனர். கழிவறி கொண்ட மக்களும் இந்திரனுக்கும் வீனஸுக்கும் வாழ்த்து கூறி வானை பிளந்த கூச்சலோடு சங்கமத்துறையில் நீராட ஓடினர். கதிரவன் எங்கனும் காலை நேர மங்கல ஒளி பரப்பினான். கடலும் காவிரியும் கலந்த இடம் அந்த ஒளியில் பொன்னிறம் பெற்றது. இந்திரன் பொன்னுருவம் நீராட வீனஸின் பெண்ணுருவம் காவிரியில் மூழ்கி என கணக்கற்ற மக்களும் நீரில் மூழ்கினர். மூழ்கிய தமிழ் மங்கையர் மூழ்கமுன் நெற்றியில் தீட்டிய மஞ்சள் பொடி காவிரிய நீரை மஞ்சளாக அடித்தது. தமிழ் பெண்கள் தங்கள் அன்னைக்கு மஞ்சள் பூசுவது போல் இருந்தது. அவர்கள் மீண்டும் மஞ்சள் பொடி பூச இரு கைகளிலும் பொடியை கரைத்த போது கலகலத்த கையாபரணங்கள் காவிரி அன்னைக்கு மங்கள கீதம் பாடின. இந்திர விழாவும் வீனஸ் திருவிழாவும் சங்கமத்துறையில் நீராடும் நிறைநாளும் மங்களமாக நிறைவேறியும் டைபீரியஸின் மனத்தில் ஏதோ விவரிக்க இயலாத கவலை இருந்தது. அன்றிரவு நெருங்கி பூரண சந்திரன் பொலிவோடு எழுந்து நகரமெங்கினும் மங்கள தீபங்கள் ஜொலித்த சமயத்தில் யவனகுருமார்கள் யவனர் மந்திரங்களை சொல்லி ராணிக்கு முடிசூட்டிய பின்னரும் அவன் மனத்தில் நிம்மதி ஏற்படவில்லை. யவனராணி புகாரின் ராணியாக மகுடம் புனைந்தாள். அவள் ராணியாகிவிட்டதை குறிக்க யவன முரசங்கள் ஆர்த்தன. கொம்புகள் திடீரென்று பேரொளியை கிளப்பின. தமிழர் பழக்கப்பட்ட வெண் சங்குகள் பலவும் பம் பம் என்று சப்தித்தன. யவனர்கள் பெரும் கோஷமிட்டனர். ராணி முடிசூடிவிட்டதை அறிவிக்க ஆகாயத்தில் எரியம்புகள் வானங்கள் போல் வீசப்பட்டன. ராணி மகுடம் புனைந்தாள். பூம்புகாரின் இணையற்ற பொற்கொள்ளர் சமன் அடிகள் வைரத்தையும் முத்தையும் மரகதத்தையும் கொண்டு நிறுவி பட்டையாக பெற முகப்புகளோடு கண்களை பறித்த மகுடத்தை நெற்றியை சுற்றி புனைந்தாள். புனைந்து வெளிவந்தாள். பூரண மதிய நிலவிலே இந்திர விழா விடுதியின் கீழ் மண்டபத்தின் முன்னிருந்த படிகளிலே மக்கள் பெரிதாக ஆரவாரம் செய்தனர். யவன மகளிர் ராணி வாழ, ராணியின் ஆட்சி வாழ வாழ்த்தொழி எழுப்பினார்கள். யவனமுரசும் பலமுறை ஒலித்தது. டைபீரியஸ் கடற்படை தலைவனின் உடைகளையும் கவசத்தையும் பூரணமாக அணிந்து ராணியின் பக்கலில் நின்றான். இதோ இரு பெரும் தேவதைகள் அந்த மாளிகை படிகளின் உச்சியிலே நிற்பது போன்ற பிரம்மையே மக்களுக்கு ஏற்பட்டது. படிகளின் கீழே இருந்த சமவெளியின் நடுவில் நின்ற வீணஸ் சிலை அழகா அல்லது ராணி அழகா என்பதை மக்களால் நிர்ணயிக்க முடியவில்லை. ராணியின் குலச்சின்னமான அன்னப்பறவை தன் உடலில் இருந்த வெண்மை வைரக்கற்களை காட்டி எங்கும் வெண்மை நிலவப்போகும் உண்மையை விளக்கியது. ஆனால் இரத்த சிவப்பாக ஜொலித்த அதன் கண்கள் எதை விளக்கின? ராணி அன்று அந்த படிகளின் உச்சியில் வெகு கம்பீரமாக நின்று மக்களின் வாழ்த்துளிக்கு தலை வணங்கினாள். அவளுக்கு பின்னால் யவன நாட்டு பெண்களும் பரதவ பெண்களும் வணிக பெருங்குடி பெண்களும் தோழியராய் நின்றார்கள். பூரண சுந்தரன் முளைத்து ஒரு ஜாமம் ஓடிக்கொண்டிருந்தது. ரத போட்டிக்கு நேரமாகிவிட்டதை குறிக்க முரசுகள் முழங்கின. ராணி உட்கார அலங்கார மஞ்சம் வந்தது. அந்த அலங்கார மஞ்சத்தில் ராணி அமர்ந்தாள். டைபீரியஸ் மட்டும் அவள் பக்கத்திலே அசையாமல் நின்றான். படிகளுக்கு கீழே இருந்த பெரும் நிலப்பரப்பில் ரதங்கள் வரிசையாக வந்து அணிவகுத்தன. ரதங்கள் பல வகைப்பட்டிருந்ததை ராணி கவனித்தாள். அத்தோடு டைபீரியஸ் அந்த ரதங்களை உன்னிப்பாய் கவனிப்பதையும் பார்த்தாள். முரசு முழங்கியது. கொம்புகள் ஊதப்பட்டன. ரதமோட்டிகள் தங்கள் புறவைகளின் சேனங்களை இழுத்து பிடித்தார்கள். திடீரென ஆகாயத்தில் ஏறி அம்பு ஒன்று பறந்தது. அடுத்த வினாடி ரதங்கள் பறந்தன. ரத போட்டியை பார்க்க வந்த மக்கள் தங்களுக்கு வேண்டிய ரதமோட்டிகளுக்கு உற்சாக மூட்ட போட்ட வெறிக்கூச்சல்கள் ராணி உட்கார்ந்திருந்த இடத்தையும் எட்டின. ராணி புன்சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தாள். அவள் மகிழ்ச்சிக்கு காரணம் புரியாமல் டைபீரியஸ் தன் கூறிய விழிகளை நாற்புறமும் செலுத்தினான். எதுவும் அவன் கண்களுக்கு புலப்படாததால் தன் கோழைத்தனம் பற்றி தன்னையே வெறுத்து கொண்டா. ரதங்கள் பந்தய நெடுஞ்சாலையை இருமுறை சுற்றி வந்து விட்டன. கடைசி முறை வந்துவிட்டதும் டைபீரியஸ் உள்ள ஓரளவு நிம்மதி அடைந்தது. ஆனால் அந்த நிம்மதி திடீரென்று கலைந்தது. கடைசி முறையில் ரதங்கள் அதிகமாக வந்தன. போட்டியில் ஓடிய ரதங்களை விட மும்மடங்கு அதிக ரதங்கள் கடைசி சுற்றில் வருவதை அவன் கண்டான். போட்டியில் வெற்றி கொண்டு வந்த முதல் ரதம் காற்றை விட வேகமாக தூரத்தில் வந்து கொண்டிருந்ததையும் அதற்கு பின்னால் 100 ரதங்கள் வருவதையும் பார்த்ததும் சற்றென்று எழுந்தான். அவன் எழுவதற்கும் அந்த முதல் ரதம் மக்கள் வெற்றி கோஷத்தோடு படிகளின் அடியை அடைவதற்கும் சரியாயிருந்தது. முழு தந்தத்தினால் செய்யப்பட்ட அந்த ரதம் பார்ப்பதற்கு கண்களை பறித்தது. அதன் மர்ம சக்கரங்களில் இருந்த வேலைப்பாடு பிரமாதமாயிருந்தது. மன்னன் இளஞ்சேட் சென்னியின் ரதத்தை பார்த்த மக்கள் காற்றை போல் கடுகி அதை இழுத்து வந்த இரு வெண்புறவிகளை கண்டு புகார்வாசிகள் இளம்சேட் சென்னி, இளம்சேட் சென்னி என்று கூவினார்கள். மக்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? இளம்சேட் சென்னி தான் இறந்து விட்டானே என்று கொதித்து எழுந்தான் டைபீரியஸ். அதே சமயத்தில் ரதத்தில் இருந்து குதித்த பூரண கவசம் அணிந்த ரதமூட்டி அந்த கவசத்துடன் படிகளில் ஏறி பரிசு பெற ராணியின் முன்பாக வந்து நின்றார். அப்படி வந்தவன் முக கவசத்தை கழற்றாமலும் ராணிக்கு முன்பு மண்டியிடாமலும் நிற்பதைக் கண்டு டைபீரியஸ் கழற்று கவசத்தை என்று கடும் குரலில் உத்தரவிட்டார். கவசத்தை கழற்றினான் அவன். டைபீரியஸ் திக் பிரமை அடைந்து திடீரென்று வாளை உருவினான். வந்தவனும் சிரித்துக் கொண்டே தன் வாளை கன நேரத்தில் உரையில் இருந்து எடுத்து எதிரியின் வாளோடு மோதவிட்டான். அடுத்த வினாடி பந்தய வெளி போர் வெளியாயிற்று. கவசம் கழற்ற பெற்றதும் வந்தவன் யார் என்பதை அறிந்த ராணி பிரம்மை பிடித்து நின்றாள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.